ஓம் சிவாய நமஹ. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மிகச்சிறந்த பாண்டிய மரபில பாண்டியர்கள் எல்லாம் பழி கட்டியிருக்கிறார்கள். அந்த பழி வந்து விடுமானால் உயிரையும் விட்டு விடுகிற தன்மையை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல ஒரு பாண்டியன், குலோத்துங்க பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய ஆட்சி காலம் அருமையாக இருக்கிறது. திருப்பத்தூர் என்று, தென் திருப்பத்தூர் என்று பாண்டி நாட்டு 14 தலங்களிலே ஒன்று, அருமையான தலம். அங்க வருகிற போதே அப்பர் சுவாமிகளுக்கு நினைப்பு வந்துட்டு, மதுரையோட நினைப்பு. மிங்காட்டும் கொடி மருங்கு உமையாட்டு என்றும் இருப்பவன்கான், பொறுப்பு வலி சிலை கையோன்கான், நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளியோன்கான். அங்க இருக்கக்கூடிய இயற்கையே வழங்குகிற வாய்ப்புடையது. பொன்காட்ட கடிக்கொந்தை மருங்கே நின்ற புனக்காந்தல் கண்டு கைகாட்ட, தென்காட்டும் செழுங்குறவில் திருப்பத்தூரில் திருத்தழியான்கான் அவன் என் சிந்தையானே. அந்த சிந்தனை, அங்கே இருக்கக்கூடிய கொந்தை மரங்கள் எல்லாம் காசு போல, அந்த வண்டிகள் பாட காசு அளிக்கின்றனவன். இயற்கை கொடுக்கிற கொடையை பார்த்தாவது மனிதர்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிற வழக்கத்தை பிறருக்கு வழங்க. உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை எல்லோரும் நொய் பிளவளவேனும் பகிர்ந்து உண்மை. ஒரு நொய் அளவு கிடைச்சாலும் கூட அதுல ஒரு அளவுக்கு வழங்கி வாழுங்கள். வழங்காமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை இல்லை என்று இயற்கை கற்பிக்கிறது. இயற்கையை இறைவன் அப்படி படைத்திருக்கிற, நாமும் அந்த இயற்கையிலே ஒரு நிலையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்தவர்களுக்கு என்று எந்தெந்த அளவுக்கு நம்மால முடியுமோ அந்தந்த அளவுக்கு நம்முடைய தகுதிக்கேற்ப வழங்கி வாழ்வது வாழ்க்கை. இந்த திருப்பத்தூரில் அந்த சிந்தனை அப்பர் சுவாமிக்கு மதுரையை நோக்கி வருகிற போதே வந்து விட்டது. அப்படிப்பட்ட தென் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மறையவன் ஒருவன், அவனுடைய மனைவி மதுரைக்காரி, கையிலே குழந்தை. அந்த குழந்தையும் அழைத்துக் கொண்டு மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த மாமன் வீட்டுக்கு வருகிற வழியில அந்த காலத்துல இந்த பேருந்துகள் எல்லாம் கிடையாதுனால நடைபயணமாக வருகிறார்கள். இடையிலே அந்த பாப்பணிக்கு தாக விடாய் உண்டாததுனாலே குழந்தையையும் அவளையும் ஒரு ஆலமர நீழலில் நீட்டு விட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக போகிற. அந்த தண்ணீர் கொண்டு வருகிற வேளையிலே இங்க வந்து பார்க்கிற போது அந்த பாப்பணியினுடைய மார்பிலே ஒரு அம்பு பாய்ந்து அவள் இறந்து கிடக்க கண்டான். அந்த குழந்தை தாய் இறந்ததை அறியாமல் அரட்டி அழுது கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சோகம்! வாழ்க்கையில இப்படி நினைக்காத பல சோகங்கள் நிகழ்கின்றன. அது ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி நிகழ்ந்தது என்று ஆய வேண்டும் என்று எல்லாருக்கும் மனசுல ஒரு நிலை இருக்கிறது. எவ்வளவு வாய்ந்தாலும் முடிவு என்பது சிலருக்குத்தான் தெரியும், பலருக்கு தெரியாது. ஏன், எப்படி, எதற்காக என்றெல்லாம் கேள்வி போட்டு பார்க்கிறோம். பல செயல்களுக்கு பல நிலைகளுக்கு விடைகள் கிடைப்பதில்லை. அது கிடைக்கிற வரைக்கும் முயன்று பார்ப்பது நம்முடைய அறிவினுடைய ஒரு முயற்சி, அது இருக்க வேண்டும். ஆனால் கிடைக்காத போது இதுக்கு மேல ஒண்ணும் நம்ம இல்லை அப்படின்னு நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த மரத்தை சுற்றி வருகிற போது இந்த ஆல மரத்தடியில ஒரு வேடன் கையில வில்லும் அம்பும் உடையவனாக கடுமையான வேட்டையாடுகிற தோற்றத்தோடு இருப்பதனாலே இவன் தான் இந்த பார்ப்பனியை கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பிருக்கிறேன். நினைப்பு இருக்கிறதே அது சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும். அந்த சரியான பயிற்சி இருந்தாலன்றி நினைவுகளை ஒழுங்குபடுத்த முடியாது. அந்த நினைவு நல்லவர்களோடு பழகி 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 அந்த நினைப்பு தவறு செய்தவர்களையும் கூட நல்லவர்களாக நினைக்கிற நினைப்பாக மாற்ற முடியும். நல்லவர்களையும் தவறாக நினைக்கிற நினைப்பும் பலருக்கு உண்டு. அது பெரியோர்களோடு சேர்க்கிற போது எல்லாம் நல்லதாக, எல்லாம் நன்றாக, நன்மை பெருகுவதாக அமையும். ஆனால் தான் பெரியோரை தனக்கூடல் ஒன்று வைத்துக் கொண்டு அதுக்கு பக்கத்தில் சிக்கினஞ்சேராமைன்னு ஒன்று வைத்தார். பழக்கம் இல்லாதவர்கள், பயிற்சி இல்லாதவர்கள், உயர்வை நோக்கி செல்லுகிற வாழ்வு முறை இல்லாதவர்களோடு நாம் கலந்து பழகுகிற போது நம்ம சமுதாயத்துல எல்லாரும் கலந்து பழக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் கூட கொஞ்சம் விலகி நின்று பார்க்கிற போது அந்த எண்ண பாங்குகள் எல்லாம் நமக்கு அப்படியே வந்து அமைகிறது. ஆனாலே அவர்கள் தவறாக முடிவெடுப்பது போலவே நாமும் தவறாக முடிவெடுக்கிறோம். பிறகு நாம் எடுத்த முடிவு தவறாக போய்விட்டது வந்து பின்னே வருகிறோம். பின்னே வருந்துவதனாலே பயன் இல்லை. ஆகவே அந்த அந்தணன் பார்ப்பனியை கொண்டவன், தன்னுடைய மனைவியை கொண்டவன் இந்த வேடம் தான் என்று சொல்லி வலியவன், நல்ல யாக்கை திண்மையுடையவன், அவனை போய் என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த காலத்தில் இந்த சொல் கட்டுப்படுத்தும். ஒரு சொல் சொன்னா அது கட்டுப்படுத்தும். வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா ஒரு வட்டம் வட்டமா இருக்கும். அரசனுடைய ஆணை என்று சொன்ன ஆணை என்று அச்சடித்து கொண்டு கொடுத்தா கூட மீறுகள் வழக்கில் இருக்கிறாங்க. ஆனா வேந்தனுடைய ஆணை என்று சொன்னா அப்படியே நின்றாவன் காட்டுவாசி, நாட்டு வாழ்க்கை உடையவன் அல்ல. நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் கூட பெரியவனாகிய ஒருவன் சொல்லுகிறான், அரசன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறான், அதை மீறக்கூடாது என்ற ஒரு நன்மை. கட்டுப்பட்டு கைவிளங்கிட்டவன் போல பின்னே வருகிறான். இங்க மதுரைக்கு காலில் கையில காப்பு இட்டு அழைத்து வந்தாலும் கூட தப்பி ஓடுகிற எண்ணம். அவன் எவ்வளவு வேண்டுமானாலும் அவனை மீறி செய்து விடலாம், இவனையும் கூட கொலை செய்து விடலாம், ஆனால் இல்லை. ஆகவே கல்லாத பேரே நனி நல்லவர் என்று சொல்லக்கூடிய நிலையில அங்கே வருகிறான். மன்னனுடைய முன்னிலே வந்து முறையிடுகிறான். உறங்குகிற போதும் உன்னுடைய ஆணை இந்த உலகத்தை காப்பாற்றும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஆட்சியிலே என்னுடைய மனைவி, இளம் மனைவி, குழந்தையை பெற்றவள், அந்த குழந்தை இப்பொழுது தாயில்லாத குறையை பெற்றுவிட்டதே, இப்படி கொடுஞ்செயல் நிகழ்ந்து விட்டதே என்று சொல்கிற போது அவள் வாயிற்காக உள்ளே சென்று சொல்ல அரசவையிலேக்கு முட்டு விசாரணை நடக்குது. இந்த நீதி முறையெல்லாம் பல்வேறு வகையா சொன்னார். காட்சியில ஆட்சியில ஆவணத்தில் பல்வேறு வகையாக வைத்து ஆய்ந்தாலும் ஒரு ஆய்வுக்கும் அடங்காததாக இந்த செயல் இருக்கிறது. என்ன, எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இந்த வேடம் திருப்பி திருப்பி நான் கொண்டவன் இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த உண்மை இருக்கிறது. எவ்வளவு தொடர்ந்த துன்பங்களை அவனுக்கு கொடுத்தாலும், இப்ப துன்பம் கொடுத்துட்டா செய்யாத கூட செஞ்சேன்னு சொல்லுவான், துன்பத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அந்த வேடன் அப்படி மறுக்காமல் இடைவிடாது, நான் அதை செய்யவில்லை செய்யவில்லை, சரி யாராவது கொண்டவர் இருந்தால் சொல்லு, கொண்டாரையும் நான் கண்டறிந்தேன். இப்படி பலமுறை கொடுமையான தண்டனைகள் செய்தும் அந்த உண்மையை காண முடியாத நிலையில் அவனுக்கு எப்படி, அவன் இல்லை என்று மறுக்கிறான். குற்றவாளி இல்லை என்று மறுக்கிற போது எப்பொழுதும் எல்லாரும் குற்றம் செய்தவர்கள இல்லைன்னா முதல்ல சொல்லுவாங்க. அவர் நீ குற்றம் செய்தா என்று நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு. குற்றம் செய்தவர்கள் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லுகிற நிலை இல்லை. குற்றம் செய்தவர்கள் யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் தான் இந்த குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அந்த முறையிலே ஆட்சி. ஆனாலே அவன் நினைத்தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா இவன் மறுக்கிறான். இவன் குற்றம் செய்தான் என்பதற்குரிய யாரும் கண்ட சாட்சி இல்லை. ஏதாவது ஒரு அனுமானித்து இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு வகையான நிலையிலே இவன் குற்றம் செய்தான் என்று நிலைநாட்டலாம் என்று பார்த்தால் அதற்கும் உரிய நிலை ஒன்றும் இல்லை. இந்த அந்தணன் சொல்கிற சொல் ஒன்றுதான் இருக்கிறது. அவனும் நேர பார்த்தாயங்கிட்ட நான் பேர் பார்க்கல, பக்கத்திலே பின்பக்கத்திலே மறைந்திருந்தான், கையில வில்லும் அம்பும் வைத்திருந்தான். இவன் தான் கொண்டு இருக்க வேண்டும், ஏன்னா பாய்ந்தது அம்பு. என்ன செய்வது? இரவு முழு அரசனுக்கு உறக்கம் வரல. அப்ப அமைச்சர்களை பார்த்து கேட்கிறான், இந்த நீதி வழங்குகிற நிலையிலே நாம் எப்படி முடிவு எடுப்பது என்று. உறங்கும் போதும் நம்முடைய ஆட்சி உலகத்தை காக்கும் என்று நம்பிக்கை உடையவர்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீண்பவர்கள், நம்பிக்கை இருப்பாருங்க, நம்மை ஒரு காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தா அந்த எண்ண வலிவுக்காவது நாம் கட்டுப்பட வேண்டும். பொறுப்பு என்று வருகிற போது ஓடிப்போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பார்க்கிற போது இது எப்படி தேடுவது? மன்னர் தெய்வத்தாலே தேடும் வழி என்றார். இது தெய்வத்தினால்தான் இது தெரிந்து கொள்ள முடியும் என்றவர் எங்களுடைய அறிவு நிலையிலே பல்வேறு வகையான முன் உதாரணங்களினாலே இதையெல்லாம் நிலைநாட்ட முடியாது என்று அமைச்சர்கள் கைவிட்டு விட்டார்கள். எப்பொழுது மனிதனுடைய முயற்சி விளங்கு விடுகிற நிலையிலேதான் இறைவனுடைய திருவிளங்கு வரும். நாம் முயற்சி செய்து கொள்கிற போது தெய்வம் வந்து அங்க பார்த்து கொண்டிருக்கோம். எவ்வளவு அளவுக்கு முயற்சி செய்கிறேன், முயற்சி மெய்வருந்த கூலி தரும். ஆனா தெய்வம் எப்ப வரும், முயற்சியை இழந்து போகிற போது, முயற்சி தடைப்படுகிற போது, முயல முடியாத ஒரு நிலை சிக்கல் வருகிற போது, இறைவனிடத்தில் ஒப்புவிக்கிற போது அந்த செயலை அவர் சிறிய முறையில் செய்கிறார். இதைத்தான் நம்ம திரௌபதியினுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அவருடைய முயற்சிகள்னா எல்லாரும் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணி எண்ணி கூப்பிடுகிறாள். கூப்பிட்டவர்கள் எல்லாம் தலைகவிழ்ந்து இருக்கிறார்களே தவிர யாரும் அந்த இடத்துல ஒரு சொல் கூட இது தவறு என்று சொல்வதற்குரிய அவையாக அது இல்லை, மூத்தோர் அவையாக இருக்கு. ஆனாலும் மறுத்து பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அந்த நிலையிலேதான் அவள் இரண்டு கைகளையும் விட்டு அந்த கோவிந்தனை அழைத்தாள் என்று பார்க்கிறோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வராது. சிலருடைய வாழ்க்கையில தான் இறைவனை இன்னும் சரணடைந்தார் தேவி என்று பேசுவார் பாரதியார். சரணடைகிற போது போகாத நிலை, எங்கும் போக முடியாத ஒரு நிலை, அதனால தான் புகழி என்று பேரு. தேவர்கள் எல்லாம் எங்கும் சென்று தங்களுடைய துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே சென்று புகுந்த இடம்தான் திருஞான சம்பந்தருடைய அவதாரமான தலம் இருக்கிறதே புகழி. திருப்புகலின் 12 திருநாமங்களை உடையது. அதுல ஒரு திருநாமம் திருப்புகலி, ஆனா புகழி வேந்தன் என்று தம்மை சொல்லிக் கொள்வார். அந்த நிலையில இறைவன் தான் அதற்கு நமக்கு காட்டக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன் என்று சொன்னார்கள். அப்ப நேர பெருமானுடைய சன்னதிக்கு போறார். யார் அவரு? தங்கள் குடிக்கு ஓர் குல தெய்வம் என்ன இருந்தார். எங்களுக்கு குல தெய்வம், குல தெய்வம்னா என்ன? ரொம்ப பேர் குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டாங்க. குலதெய்வம்னா யாரு? முன்னோர்கள் நம்பி வழிபாடு செய்த இறை நிலை. ஆகவே அந்த முன்னோர்கள் போயிடுறாங்க, எல்லாம் பிதிர்காரியங்கள செய்யறாங்க, ஆனா அந்த முன்னோர்கள் வழியில நிற்பதில்லை. ரொம்ப பேர் முன்னோர்களுக்கு நிலை பாராட்டுகிறார்கள், போற்றுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் முன்னோர் நினைந்த நினைப்பை ஏதேனும் ஒரு வகையினாலே செயல்படுத்தணும், அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. அவர்கள் வாழ்க்கையில என்ன நினைத்திருக்கிறார்களோ, என்ன நினைந்திருக்கிறார்களோ, நம்முடைய மரபிலே வருகிறவர்கள் தான் இது செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். அந்த நினைவை போற்றி எவர் செய்கிறார்களோ அதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுனா ஒரு நாள் போய் ஏதோ சடங்கு வழியில மலை மாலையிலாம் பூவெல்லாம் போட்டு நைவேத்தியங்கள்லாம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதில்லை. ஏதேனும் ஒன்று அந்த அறம், அவர்கள் நினைந்த அறத்தை நாம் செயல்படுத்த வேண்டும், அதான் குலதெய்வ வழிபாடு. இங்க என்னவர் பெருமானாக இருக்கிற இறைவன் இங்க மன்னனாக வந்து குலதெய்வமாகவும் இருக்கிறார். எங்கள் குலதெய்வமே, எங்களுடைய குடிக்கு குலதெய்வமாக இருக்கிற பெருமானே, இப்பொழுது இந்த பழி என்னுடைய காலத்துல வருமானால் அது உன்னையும் சாரும் அல்லவா? எப்படி பாருங்க, இன்னே வந்த எனக்கு இந்த பழி நீதி செலுத்த முடியாத ஒரு நிலை எனக்கு வந்திருக்கிறது, உண்மை தேர முடியாத ஒரு நிலை வந்திருக்கிறது, இந்த நிலை உனக்கும் ஆகுமன்றே என்று சொன்னார். அப்படி சொன்னா இவன் பழிக்கு அஞ்சியது போல அவரும் பழிக்கு அஞ்சுகிறார். நீங்கள் எப்படி என்ன உணர்வுடையவர்களாக இருக்கிறீர்களோ அந்த உணர்வை பிரதிபலிக்கிறவனாக இறைவன் இருக்கிறான். அப்ப நம்முடைய உணர்வுகள் செம்மையான உணர்வாக இருந்தால் தான் அது பிரதிபலிக்கும். நம்ம முகமே தெளிவு இல்லை என்று சொன்னா கண்ணாடி தெளிவா காட்டாது. எது இருக்கிறதோ அதைத்தான் பிரதிபலிக்குமே தவிர, இறை நிலை என்பது ஆன்மாவினுடைய விகிதம் எதுவோ அதை காட்டி அப்புறம் உயர்த்தி திருத்தி பல்வேறு நிலைகளிலே அது தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறது. ஆக ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. 10 விதமான காரியங்கள் ஆன்ம தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆன்ம தரிசனம் பண்ணவுடனே அது சுத்தியாகிவிட்டதா என்று பார்க்கிற போது, ஆன்மாவை சுத்தப்படுத்தினாலன்றி அந்த சிவபோகம் சிக்கிற இறை அனுபவத்தை பெறுகிற ஒரு நிலை இல்லை என்று நம்முடைய பெரியவர் சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறான், தங்கள் குடிக்கோர் குல தெய்வம் என்ன இருந்தார், அடிகள் பணிந்து வேண்டினான். அவருடைய திருவடிகளை பணிந்து வேண்டுகிறார். என்ன கேளுகிறார்? மன்றாடு மணியே இம்மரவந்தான் பாற்பணியை கொண்டானோ, இம்மரவந்தான் பாற்பணியை கொண்டானோ, பிறல் பிரிதால் கொண்டதோ. வினா, ரெண்டு பக்கமும் பிறர் கொண்டாடலா, பிறவத்தால் அவர் கொலை உண்டாடா, அல்ல இந்த மரவன் தான் கொண்டானோ, எப்படி கொன்றான், யார் கொண்டார், ஒரு கேள்வி. மன்றாடு மணியே மர வந்தான் பார்ப்பனியை கொண்டானோ பிறரு பெரிதால் கொண்டதோ இது அறநூல் ஒன்றாலும் அழப்பரிதால் கிடந்ததால் எங்களால் அளந்து காண முடியாத நிலையிலே இருக்கிறது. எப்படி அழப்பது? எது கொண்டு அழப்பது? அறநூல் கொண்டு அழப்பது. சிலவற்றை அழப்பதற்குரிய கருவிகளை வைத்துத்தான் உண்மையை காண முடியும். பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். என்ன என்னென்ன பால அழக்கிறதுக்கு தங்கணக்கா அல்லது குச்சி எடுத்துட்டு போனான்னு கோல அழக்க முடியாது. ஒவ்வொரு பொருளையும் எப்படி அழப்பது? அளவை நூல் தர்க்க சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்காமிரதம் என்று ஒன்று இருக்கிறது, தர்க்கசார சங்கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் படிக்கும் பிறகு ஆய்வு நூல்களை நாம் படிக்க முயலவன் தோய்வு நூல்கள்ல ஒழுக்க நெறிந்தாரோடு உடன் நின்று சிறுவயதிலிருந்து பயின்று அவர்கள் காட்டுகிற நெறியிலே நின்று தோய்வு நூல்கள்ல தலைக்கட்டவன். ஆய்வு நூல்கள்ல அறிஞர்களோடு கூடி நின்று அவர்கள் முறையாக ஆய்வு செய்கிற பாங்கிலே எவற்றை பிரமாணமாக வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள், எவற்றின் அடிப்படையிலே அவருடைய ஆய்வு இருக்கிறது என்று இந்த ஆய்வும் தோய்வும் இன்றைக்கும் நம்முடைய லௌகீக வாழ்க்கையிலும் இருக்கிறது. அருளியல் வாழ்க்கையில் மட்டும் ஆய்வு தோய்வு இல்லை, உலகியல் வாழ்க்கையிலும் ஆய்வு இருக்கிறது தோய்வு இருக்கிறது. முன் ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொண்டால் எங்கே ஆய்தல் வேண்டும் எங்கே தோய்தல் வேண்டும். இந்த இடத்துல தோய்வு உடையவர்களா இருக்கலாம், இந்த இடத்துல ஆய்வு உடையவர்களா இருக்கலாம். இந்த உணர்வும் அறிவும் ரெண்டு நாம பார்க்க வேண்டும். அது அறிவு அறிவுன்னு சொல்கிறார். இதழ் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவாதி வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதத்தம் தம்பதை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் கண்ணடி மாலை தந்து குறை தீர வந்து முருகாயோ. குறை தீர்தல் என்பது எல்லாருக்கும் குறை தீர வேண்டும் என்பது அரசராக இருந்தாலும் சரி ஆண்டியா இருந்தாலும் சரி எல்லாருக்கும். இந்த நிலையில இருந்தாலும் மனித பிறப்புல குறைகள் இருக்கிறது. அப்ப என்ன செய்வனும்? அறிவாளறிந்து உன் இருதாயிரஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே. அறிவாளறிந்து உன் இருதாயிரஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே. அழகான கம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாள் புறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குறை தீர வந்து எனக்கு அருள வேண்டும். அப்படி அறிவால் அறிதல் என்பது அறிவு நிலையிலே அறிவது, அறிவாகிய அறிவனுடைய மீதிப்பாட்டிலே விடுகிற தெளிவு அந்த உணர்வு நிலையிலே. உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்வி அறிஞர்களோடும் தாண்டு வாழ வேண்டும். அந்த அறிவினுடைய பயன் உணர்வு, அறிவினுடைய பயன் இருக்க அந்த உணர்வு. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றுதல் அது உணர்வு. அது எங்க எப்படி அதுக்கு ஒரு நிலை இருக்கிறது, வரையறை இருக்கிறது. இவற்றை தனியாக பிரித்து அழித்து வைத்து வாழ்ந்து காட்டின பெருமக்களால அறநூல் ஒன்றாலும் எங்களுக்கு தெரிய முடியவில்லை. ஆகவே நீதான் இந்த நிலையிலே இருந்து உன்னருளால் என் தாழ்வு கெட. ஒவ்வொருவருக்கும் தாழ்வு, நமக்கு ஒரு தாழ்வு இருக்குன்னு நினைக்கணும். அதான் சைவத்தினுடைய பண்பு. தாழ்வெனும் அந்த தன்மை தான் சைவம். அந்த ஊழ் பெறல் அறிவினர் தான் எங்கடன் பணி செய்து கிடப்பது அடியேன் தாசன் என்று சொல்வார்கள் வைணவத்தில். அடியார்க்கடியேன் ஆவேனோ என்றெல்லாம் பெரியவர்கள் கேட்டார். அங்க போய் கேளாரத்துல போய் சுந்தரமுத்தாமி நினைக்கிற போது எல்லாம் சொல்லி வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்று பாடிட்டு கருத்துல ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் சொல்லிய அந்த சொற்களை போல உன்னை பணிய வேண்டும், அந்த வழியிலே நான் பணிய வேண்டும் என்கிறேன். எல்லாம் பொய்னாலும் கூட எல்லாம் திண்ணம் இல்லாதுன்னு சொன்னாலும் வழிபாடு என்பது ஒன்று இருக்கிறது. உயிர்க்கு உரிதரக்கூடிய உலக வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே பெரியவர்கள் போன நெறியிலே நானும் போக வேண்டும் என்று அங்கே கேட்டுக்கொள்கிறார் கேதாரம் பெருமான். ஏனென்று சொன்னால் எல்லாம் நிலையாதுதான், ஆனால் நிலையாதத்துக்குள்ளேயே நாம் நிலைத்திருக்க பார்க்க வேண்டும். ஆக ஒரு சில காலங்களிலேயே நமக்கு தாழ்வுகள் வந்து போகும். அந்த தாழ்வு கடை உன்னுடைய அருளினாலே என்னுடைய தாழ்வு. இவனுக்கு இந்த பாண்டியனுக்கு என்ன தாழ்வு? நிறைய பணத்தை கொடுத்து பாப்பா இது என்ன ஆக்சிடென்ட், 3,00,000 ரூபாய் கொடுத்தேன் போ, நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனுப்பிச்சுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முறை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நிலை. ஏன் அந்த தவறு நடந்தது? அந்த தவறு மீளவும் நிகழாமல் இருக்கும்படியான ஒரு தண்டனையை கொடுத்து உலகத்தாருக்கு புலப்படுத்த வேண்டியது நீதியினுடைய நிலை. அந்த நீதி அரசுக்குரியதாக இருந்தது. அந்த நீதி வழங்க முடியாத ஒரு நிலை எனக்கு தாழ்வு. அப்படி கருதுகிறான், என் தாழ்வுகளை சேர்த்தாய் அங்கேயும் எனக்கு தெளிவு கொடுக்கிற. தெளிவுதான் முக்கியம். ஆன்மா வந்து தெளிதல் வேண்டும். என் தாழ்வுகளிட சேர்த்தாய் என்று இறந்தான். ஒரு பேரரசன் கடவுள் முன்னிலையிலே சென்று அவன் அங்கே இறைவனை வேண்டுகின்றான். அந்த நிலையிலே ஒரு வாக்கு எழுந்தது. என்ன வாக்கு? இன்று குலவணிக செலவில் ஒரு மனம் திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்கு அந்த பார்ப்பானை அழைத்துக் கொண்டு நீயும் போவாயானால் அங்க நிகழ்கிற காட்சியின் மூலமாக உனக்கு தெளிவு உண்டாகும். சாமி நேரம் வந்து எதையும் உபதேசம் பண்றது கிடையாது. வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அந்த நடக்கை மூலமாக தெரிந்து கொள்வதற்குரிய அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரொம்ப பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. அறிவு பெருகுவது, அறிவு விரிவடைவது, அறிவு தெளிவடைவது அறிவாகவே இந்த நிலை. அந்த நிலைக்கு வாழ்க்கை அனுபவங்களை பெருமான் கொடுக்கிறார். அதனால்தான் இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான், இந்த உடம்புல கருவிகளை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பு இருந்து வாழ்வதற்குரிய உலகத்தை படைச்சிருக்கிறான். அருமையான ஒலிபெருக்கி, அருமையான மேஜை, அருமையான விளக்கு, அருமையான காத்தாடி, எத்தனையோ வகையான வாழ்க்கை அனுபவங்கள் போகங்கள் சொல்ல தனு கரண புவன போகங்கள் இத்தனை வழங்கி வாழ்வினுடைய பயனை அனுபவத்தை திருப்பெரு சிவஞானம் பவமதனில் அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் அவருக்கு 3 வயதுலேயே கொடுத்துட்டாரு. நமக்கு 30 வயதுல கொடுக்கலாம். இந்த நிலையில் எத்தனையோ வகை கடந்து கொடுக்க அதை சொல்வார். பிறவியலை ஆற்றினில் புகுதாதே இறகிறி மார்க்கமுற்று அலையாதே. நேற்று அந்தம்மா பண்ண சுருத்தி நினைப்பு வந்தது. பிறவியலை ஆற்றினில் புகுதாதே பிறகிறி மார்க்கமுற்று அலையாதே உறுதி குருவாக்கிய பொருளாலே உறுதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே உனது பத காட்சியை தருவாயே அருதமய சாத்திர பொருளோனே. இங்க எவ்வளவு நுட்பமா இருக்கிறது. அருதமய சாத்திர பொருளோனே அறிவுளறிவார் குணக்கடலோனே அறிவுள் அறிவார் குணக்கடலோனே குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே குமர குரு கார்த்திகை பெருமாளே குமர குரு கார்த்திகை பெருமாளே உறுதி குருவாக்கிய பொருளாலே உனது பத காட்சியை தருவாயே